நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் வேத ஆராய்ச்சி நண்பர்களே, யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை.
மகா அன்பும் மகா இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இந்த அருமையான ஜப வேளையை எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் தகப்பன. இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலே, இறுதி நாட்களிலே தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு எட்டி பார்க்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக உமது நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்தது தகப்பனே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்பதை மிகவும் தாழ்மையோடு அறிக்கை செய்கின்றோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களுக்கு சகாயம் செய்தவர் இந்த புதிய வாரத்திலும் இனி வரும் நாட்களிலும் சகாயம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவே. தேவரீரை தஞ்சமாக கொண்ட நாங்கள், கர்த்தரை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள், இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலேயும் கலங்கி போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் இம்மட்டும் எங்களை காத்த பெரிய புண்ணியத்தை நினைத்து துதிக்கிறோம். அதே சமயத்தில் அவ்வாறு கர்த்தர் எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றும் ஜபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே எங்கள் ஜப வாஞ்சைகளை தெரிவிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த ஜபத்திலே கலந்து ஜபிக்கும் ஒவ்வொரு இதயங்களின் வாஞ்சையையும் நீர் அறிவீர் தகப்பனே. எங்கள் நல்ல வாஞ்சைகளை நீர் பூர்த்தி செய்து கொடுக்க தொடர்ந்து ஜபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த வருடத்திலே தானே எங்களுடைய ஜப குறிப்புகள் எதற்கெல்லாம் பதில் வேண்டுமென்று நாங்கள் வாஞ்சித்தோமோ அந்த ஜப குறிப்புகளுக்கு கர்த்தர் இன்னும் பதில் கொடுக்கவில்லை என்றால், இந்த வருடத்தின் மீதியான நாட்களிலே அந்த பதிலை எங்களுக்கு தந்து நாங்கள் ஒரு புதிய சந்தோஷத்தோடு இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அதே சமயத்திலே இந்த வருடத்திலே எங்களிடத்தில் காணப்பட்ட பலவீனங்கள், குற்றங்கள், பின்வாங்குதல்கள், ஜப குறைவுகள், தகப்பனே சாட்சி குறைவுகள், ஊழியத்திலே பாரமில்லாமல் வாழும் ஜீவியங்கள், இவைகளை இந்த வருடத்தின் மீதியான நாட்களிலே கிருபையாக எங்களை விட்டு முற்றிலுமாக அகற்றி நாங்கள் கர்த்தாவே புதிய வருடத்திலே பரிபூரணம் பெற்றவர்களாக, வெற்றி உள்ள ஜீவியம் செய்கின்றவர்களாக எங்களை மாற்றவும் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவே. வீட்டிலே உள்ள பெரியவர்களுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே. வயது முதிர்ந்த வேளையிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்க ஜபிக்கின்றோம், சகாயம் கிடைக்க ஜபிக்கின்றோம், பிள்ளைகளின் நேரங்கள் கிடைக்க ஜெபிக்கின்றோம், அவர்கள் தனிமையாக விடப்பட்டு போய்விடாதபடி, அவர்கள் அங்கலாய்த்து விடாதபடி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய சரீரத்திலே அவர்களுக்கு வேண்டிய தெம்பையும் பலனையும் நீர் கிருபையாக கொடும் தகப்பனே. அவர்கள் கண்ணீர் விட நீர் அனுமதிக்காதையும் கர்த்தாவே. தேவரீருடைய சந்தோஷம், தேவரீருடைய சமாதானம் அவர்களோடு தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலைகளிலே ஓய்வு பெற்றவர்கள் மனம் உடைந்து போகாதபடி தங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த பொன்னான நேரங்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கு, ஆத்துமாதாய பணிக்கு, சபைக்கு கொடுக்க நீர் தூண்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. தேவரீயருடைய முழு நேர ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த வருடத்தில் நீர் நடத்தியது போல இனி வரும் நாட்களிலும் நீர் நடத்துவதற்கு ஏதுவாக அவர்களை இன்னும் சுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக கனிகளை கொடுக்கும்படி எங்கள் தேவனே, உம்முடைய ஊழியத்தில் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வீட்டிலே உழைக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. யார் யார் எல்லாம் காலை முதல் மாலை வரை குடும்பத்திற்காக பொறுப்போடு பாடுபடுகின்றார்களோ அவர்கள் படும் பாட்டினாலே கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை செய்யும் இடங்கள் சந்தோஷமான இடங்களாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாருக்காவது அவர்கள் வேலை செய்யும் இடங்கள் மன சஞ்சலமான இடங்களாக இருக்கும் என்றால் தகப்பனே, அவர்கள் சஞ்சலத்திற்கு காரணமானவைகளை நீர் அகற்ற வேண்டும் என்று மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்தான இடங்களிலே வேலை செய்கின்றவர்கள், பாதுகாப்பு இல்லாத இடங்களிலே வேலை செய்கின்றவர்கள், தங்கள் வேலை நிரந்தரமாகாதவர்கள், அச்சுறுத்தலின் நடுவிலே வேலை செய்கின்றவர்கள், கடல்களில் திரிந்து பணியாற்றுகின்றவர்கள், தகப்பனே ஒவ்வொருவரையும் கண்மணியைப் போல நீர் காத்தருளும் கர்த்தாவே. தேவரீர் எங்கள் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வீட்டில் இருந்தாலும் வீட்டை விட்டு தூரமாக இருந்தாலும் அவர்களை நினைத்து பெயர் பெயராக ஜெபிக்கிறோம். சாத்தான் அவர்களை சூறையாடி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும். மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி, தப்பிதங்களில் விழுந்து விடாதபடி, அந்தரங்க ஜீவியத்திலே குன்றிவிடாதபடி கர்த்தர் அவர்களை ஏற்ற சபையிலே இணைத்து கர்த்தரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய தடத்திலே நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வயதிற்கேற்ற வளர்ச்சி, கல்வியிலே உயர்வு, சரியான வேலைகள், ஏற்ற வயதிலே திருமணம், ஆண்டவரே அனைத்தையும் எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே சற்றும் பின்வாங்காமல் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறவர், எங்கள் குழந்தைகள் ஆளாக மாறி அவர்கள் குடும்பமாக மாறி அவர்கள் தங்கள் கால்களிலே நின்று ஆண்டவரே உம்மை துதிப்பதை நாங்கள் பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மிகவும் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே ஆண்டவரே துன்மார்க்கம் தலைவெறித்து ஆடும் ஒரு காலத்திலே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பிசகி போகாதபடி, மாயைகளில் மூழ்கிவிடாதபடி ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லாத நாட்கள் இந்த வருடத்தில் இருந்திருக்கும் என்றால் மன்னித்தருளும். நாங்கள் ஒழுங்காக குடும்ப ஜெபம் செய்கின்றவர்களாக, எங்கள் சபைகளுக்கு செல்லுகின்றவர்களாக, சாட்சி கூறுகிறவர்களாக, ஊழியங்களிலே முன் நிற்கின்றவர்களாக காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. தேவரீர் சீக்கிரமாக வரப்போகிறீர் கர்த்தாவே. நீர் வருவதற்கு முன்பு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றது தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருக்க அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அன்புள்ள தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே யாராவது குழந்தை செல்வம் இல்லை என்று இன்னும் கவலையோடு ஜெபிப்பார்கள் என்றால் கிருபையாக அதை கொடுத்து புது வருடத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடன்களிலே விழுந்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அந்த கடனுக்கு ஒரு வழியை செய்து அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்து அவர்களை நீர் புதிய வருடத்திற்குள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயது வந்தும் திருமணமாகவில்லை என்று யாராவது இருப்பார்கள் என்றால் அதற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாபாரங்களிலே தொழில்களிலே யாராவது நஷ்டம் கண்டிருப்பார்கள் என்றால், மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் என்றால், பரீட்சைகளிலே தோல்வி உற்றிருப்பார்கள் என்றால், கணவன் மனைவி விட்டு பிரிந்திருப்பார்கள் என்றால், ஆண்டவரே எதுவென்றாலும் அவர்கள் மனம் ஏதாவது ஒன்றை குறித்து கவலையோடு துக்கத்தோடு இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த ஜப வேளையிலே அவர்கள் அருகிலே வந்து அந்த கவலைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர்கள் முகத்தை பார்த்து நீர் சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அடையாளங்களை காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர்களை தூக்கி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவரீர் இன்றும் இந்த புதிய வாரத்திலும் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கின்றவர்களை நபர் நபராக பெயர் பெயராக சந்தித்து அவர்களை ஆசீர்வதியும், இதுவரை கிட்டாத நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். சுகத்தோடும் பலனோடும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ, தீர்க்காயுசுடன் வாழ அருள் செய்யும். பிரசவ ஸ்திரீகளுக்கு ஏற்ற சமயத்திலே சுகமான பிரசவத்தை கட்டளையிடும். எந்த பயத்தையும் எடுத்து போடும். தாயும் சேயும் சபைக்கு சென்று உம்மை ஸ்தோத்தரிக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமத்தினாலே நடத்தப்படும் கல்லூரிகள், மருத்துவமனைகள், சேவை நிலையங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சமூகத்தின் நன்மைக்காக பாடுபடுகின்றவர்களை பெருக்கிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தை அமைதலோடும் செழிப்போடும் காத்துக்கொள்ளுவதற்கு யார் யார் ஜெபிக்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, கர்த்தர் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த ஜெப வேளையிலே கலந்து ஜெபிக்கின்றவர்கள் யார் யார் என்பதை நீர் அறிவீர் தகப்பனே. அவர்களை இந்த புதிய வாரத்திலே வெளிச்சத்திலே நடத்தும், சுகத்திலே நடத்தும், சந்தோஷத்திலே நடத்தும், ஆறுதலிலே நடத்தும், வெற்றியிலே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன்.
இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி 2 நாளாகமும் 19-20 அதிகாரங்கள்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வேத புத்தகத்தை 2 நாளாகமும் 19 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 19 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது.
இந்த வசனத்திலே கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று எகு கேட்பது மிகவும் சிறந்த ஒரு கேள்வியாகும். பிரிய மனவர்களே, நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை நேசிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை பகைக்கிறவர்களை நேசிக்க நாம் அழைக்கப்படவில்லை. பாவியை நேசிப்பது ஒரு காரியம், அவனுடைய பாவத்தை நேசிப்பது மற்றொரு காரியம். இதற்கு இடையிலே உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் பாவிகளுடைய பாவத்தை வெறுக்க வேண்டும். அந்த பாவமான காரியத்தை பாவியான மனுஷன் வெறுத்து அதை விட்டு விலகாமல் இருப்பானால் அவனுக்கு நண்பனாக நாம் இருக்கக்கூடாது. அநேகர் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனாலும் நம்மை நேசிப்பதாக சொல்லுவார்கள், மிகவும் அன்பாக இருப்பதாக சொல்வார்கள். அது ஒரு மாய்மாலமான செய்கையாக இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், அது அவருடைய கட்டளை. அதுபோல பாவிகளை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் செய்யும் பாவத்துக்கு நாம் ஒத்துப்போக வேண்டும் என்று வேதம் நம்மை கூறவில்லை பிரியமானவர்களே. 2 நாளாகமும் 19 அதிகாரம் 3 வசனத்திலே, ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் ஒரு சிறந்த மனிதன் தான். ஆகாபுடைய மகளை தன் மகனுக்கு திருமணம் முடித்த விஷயத்தில் மாத்திரமே அவன் மீது குற்றம் உண்டாயிருந்தது. இதை குறித்து நாம் பின்புள்ள வேத பகுதியில் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அதை நியாயம் தீர்த்தார். இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை யோசபாத் கேட்டவுடனே மனம் திரும்புவதை இங்கு பார்க்கிறோம். எனவே அவன் மீண்டுமாக சில சீர்திருத்தங்களை செய்வதை 2 நாளாகமும் 19 அதிகாரம் 4-11 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். யோசபாத் பேர்செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனங்களுக்குள்ளே தானே பிரயாணம் பண்ணினான். விக்கிரகத்துக்கு திரும்பியிருந்த அவர்களை கர்த்தரிடமாக திரும்ப பண்ணுகிறான். ஏனென்றால் அவன் ஆகாபோடு ஐக்கியம் கொண்டபோது ஜனங்களும் பாவமான வழிகளுக்கு திரும்பினார்கள். எனவேதான் அவன் முயற்சி எடுத்து தன்னை சாட்சியாக வைத்து மக்களை தேவனிடமாக திருப்புகிறான். இதையடுத்து 2 நாளாகவும் 20 அதிகாரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அங்கு 1 வசனத்திலே, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு யுத்தம் பண்ண வந்த செய்தியை அவன் கேட்டபோது அவன் ஒரு சாதாரண மனிதனைப் போல பயப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய பயம் பிரச்சனையை தீர்க்கிற இடத்தை நோக்கி அவனை கொண்டு செல்கிறது. கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று 4 வசனத்தில் பார்க்கிறோம். எனவே யூதா ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடினார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நம்மை சூழ எதிரிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய முகத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய பயம் நீங்கும் இடத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். 2 அதிகாரம் 6-12 வசனங்களிலே யோசபாத் ஜெபித்த ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளது. யோசபாத் தன்னுடைய தகப்பனாகிய ஆசா செய்யாத காரியத்தை செய்கிறான். ஆசா தேவன் முன்பு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பவில்லை, மேலும் தன்னுடைய முன்னோர் பெற்ற அனுபவத்தையும் விசுவாசிக்கவில்லை. யோசபாத்தோ கர்த்தர் முன்பு செய்த வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றின காரியங்களையும் அவனுடைய பிதாக்கள் பெற்ற அனுபவங்களையும் நினைத்து இங்கே ஜெபம் செய்கிறான். அவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறான். தேவன் தனக்கும் அவிதமாக செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறான். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறான். முதலாவது, போருக்கு படைகளை திரட்டுவதை விட ஜெபத்துக்கு மக்களை கூடிவரச் செய்கிறான். 2 அதிகாரம் 6-7 வசனங்களிலே எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன்? தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா என்று தேவனிடத்தில் பணிவோடு ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு நீர் கொடுத்த இந்த இடத்திலிருந்து அவர்கள் எங்களை துரத்து வருகிறார்கள். நீர் எங்களை காத்து அவர்களை அவ்வாறு செய்யாதபடிக்கு தடுத்துரலும் என்று விண்ணப்பம் செய்வதை பார்க்கிறோம். மேலும் அவருடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக கூப்பிடும் போது அவர் பதில் கொடுப்பார் என்று முன்னோர்கள் கூறியதையும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நினைப்பூட்டி ஜெபிக்கிறான். இவ்வாறு ஜெபித்த அவன் பின்வரும் வார்த்தைகளை கூறி ஜெபத்தை நிறைவு செய்கிறான். 11-12 வசனங்களை பாருங்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். என்ன ஒரு அருமையான காட்சி! அருமையான ராஜா! அவன் தன்னை முற்றிலுமாக தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறான். இந்த உதவியற்ற நிலையில் உதவி தரும் கன்மலையை நோக்கி பார்க்கிறான். ஆச்சரியமான காரியம் அல்லவா! ஒரு ராஜாவுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்க பெரிய அதிகாரிகள் அடங்கிய ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவார்கள். ஆனால் இந்த ராஜாவோ தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் வந்து தன் மனதை ஊற்றுகிறான். ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கலாம். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒன்றே ஒன்று நம்மால் செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். அப்படியே நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ஜெபத்தில் ஊற்றிவிட வேண்டும். பின்பு அவரை மட்டுமே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானம் நதியாக பெருக்கெடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக பனி போல ஒன்றும் இல்லாமல் உருகி போகும். கர்த்தர் மீது தன் கண்களை பதித்த யோசபாத்துக்கு தேவன் அந்த விதமாகத்தான் செய்தார். இதைத் தொடர்ந்து 14-17 வசனங்களிலே யோசபாத்தின் ஜபத்திற்கு தேவன் கொடுத்த உடனடியான பதிலை பார்க்கிறோம். 2 அதிகாரம் 14-15 வசனங்கள்.
அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது.
இங்கே யாகாசியேல் என்ற மனிதனை குறிப்பிடுவதற்கு வேதம் அவனுடைய பெற்றோர்களின் பெயரை இணைத்து கூறுவதை பார்க்கிறோம். தலைமுறை தலைமுறையாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியையோ அல்லது தேவ மனிதனையோ பற்றி கூறும்போது வேதம் இவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. இவ்வாறு தெளிவான தலைமுறைகளை கூறுவதன் மூலமாக தேவன் அந்த மனிதனை விசேஷித்தவனாக காண்பிக்கிறார். அதே பெயருள்ள மனிதர்கள் அநேகர் அந்நாட்களிலே இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் குறிப்பிட்டு தெளிவாக இவன்தான் என்று சுட்டிக்காட்டுகிறார். ரோமர் 8:30 எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அடுத்தபடியாக 15 இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று தேவனுடைய மனிதன் மூலமாக தேவன் கூறுகிறார். நாம் இதை அநேக வேளைகளிலே மறந்து போய்விடுகிறோம். இது என்னுடைய ஊழியம் அல்லது என்னுடைய பிரச்சனை என்று நாம் எண்ணுகிறோம். ஆறுதல் கூற, ஆலோசனை கூற முற்படுவர்களிடத்திலே இது என்னுடைய பிரச்சனை, எனக்கல்லவா தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் என்று கூறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, இது உன்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடையது என்று ஆண்டவர் கூறுகிறார். இது உங்களுடைய ஊழியம் அல்ல, என்னுடைய ஊழியம் என்கிறார். இதை நாம் மறந்தொருளாய் ஊழியத்தின் மேலுள்ள பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பார்த்துவிட்டு அதன் பாரத்தை நம்முடைய தோள்களில் சுமந்து கொண்டவர்களாக கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படியல்ல பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே இது தேவனுடைய ஊழியம், அவருடைய ஊழியம் என்ற உணர்வோடே காணப்பட வேண்டும். இது அவருடைய ஊழியமாக இருக்கிறபடியினால் அவரே அதன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க செல்லும் போது விசுவாசத்தோடு செல்வதுதான் ஜெபத்தின் வெற்றியின் ரகசியமாகும். கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை எடுத்து சென்று அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட வேண்டுமே அல்லாமல் நாம் அதை மீண்டுமாக திருப்பி எடுத்துக் கொண்டு வரக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பாதத்துக்கு எடுத்து சென்ற அந்த பிரச்சனையை அங்கேயே வைத்துவிட்டு வராமல் மீண்டும் தோள்களில் சுமந்து கொண்டு வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, யுத்தம் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது என்கிறார். அந்த யுத்தம் உன்னால் செய்ய முடியாது, யோசபாத்தே, நான் அந்த யுத்தத்தை செய்வேன் என்று கூறுகிறார். நம்மை பார்த்தும் இந்த சூழ்நிலையில் தேவன் இவ்விதமாக, உன் பிரச்சனைகளை என் மீது வைத்துவிடு, நான் அதை பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். யோசபா தேவனிடத்தில் தன் யுத்தத்தை ஒப்புக் கொடுத்தது போல நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுவோமா? அடுத்தபடியாக 2:20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். யோசபாத் போருக்கு செல்கின்ற அந்த மக்களை போரில் வீரத்தோட யுத்தம் செய்யும்படியோ போர்க்கருவிகளை நன்றாக கவனித்து திறமையாக கையாளும்படியோ கூறாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக கூறுகின்றான். ஏனென்றால் யுத்தம் செய்ய போகிறது அவர்கள் அல்ல, கர்த்தர். ஆகவே அவர்கள் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசபாத் வலியுறுத்துகிறான். பிரியமானவர்களே, உங்களையோ உங்கள் திறமைகளையோ நம்பக்கூடாது. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும், அப்பொழுது நாம் நிலைப்படுவோம். 2:21 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம்! போர்க்களத்திலே இப்படி ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை நடத்துவது போல இது காணப்படுகிறது. யோசபாத் தான் தேவனை முற்றிலும் சார்ந்து கொண்டதை பல விதங்களில் இது வெளிப்படுத்துகிறது. அநேகர் தேவனிடத்தில் காரியங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், ஆனால் அவருடைய காரியங்களோ தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கான எந்த அடையாளத்தையும் காட்டாது. யோசபாத்தை பாருங்கள், அவன் யுத்தத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அதற்கு முன்பாக உபவாசம், ஜபம், பின்பாக வீரர்களுக்கு கர்த்தரை நம்பும்படியான ஆலோசனை, இப்பொழுது பாடகர் குழு அமைக்கப்பட்டது. தேவனை நம்முடைய காரியங்களில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அவன் போருக்கு வருகிற விதத்தை குறித்து எதிராளிகள் ஒருவேளை எள்ளி நகையாடி இருக்கலாம், ஆனால் அவன் கர்த்தரை வெளிப்படுத்த தயங்கவில்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த பாடகர்கள் பாடினார்கள். தேவனுடைய கிருபையில் அன்பு, இரக்கம், உண்மை, தயவு எல்லாமே அடங்கியிருக்கிறது. அது என்றுமே நிலைத்திருக்கிறது. அவர் மாறுகிறவர் அல்ல, அவருடைய கிருபையும் இரக்கங்களும் மாறும் ஒன்று அல்ல. எனவே அவரை நாம் எந்நாளும் துதிக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அது பல திருப்பு முனைகளை உடையதாக, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யோசபாத் கர்த்தருடைய உதவியோடு மேற்கொண்ட படையெடுப்பின் முடிவை பாருங்கள். 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பணியினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவன் யோசபாத்திற்கு வெற்றியை கொடுத்தார். அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுத்தார், வித்தியாசமான முறையில் கொடுத்தார். நாம் எதிர்பாராத விதத்தில் தேவன் பதில் கொடுக்கிற ஒரு பிரியமானவர்களே, காகத்தை கொண்டு தேவன் எலியாவை போஷித்தார். நாம் தேவன் அற்புதமாக நடத்துகிறவர். தொடர்ந்து 25 நாம் பார்க்கும் போது அவர்கள் கொள்ளை உடைமைகளை சேர்க்க 3 எடுத்தது என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய வெற்றி! இதை அடுத்து 2 20:26-30 அவர்கள் தாங்கள் பெற்ற வெற்றிக்காக தேவனை ஸ்தோத்தரிப்பதையும் அதைத் தொடர்ந்து அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியை பற்றியும் நாம் பார்க்கிறோம். 30 இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது என்று வாசிக்கிறோம். கடைசியாக 20:31-37 யோசபாத் ஆட்சியை பற்றிய கருத்துக்கள் முடிவுரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசபாத் சிறந்த ஒரு அரசனாக காணப்பட்டான், ஆனால் அவன் மேடைகளை தகர்க்கவில்லை. இதை 33 கூறுகிறது. இது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவு பெறவில்லை என்று கூறுகிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, அவன் தேவனை நம்பினான், தேவனுடைய வல்லமையை கண்டான், தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்தினான். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான வாழ்க்கையை விரும்புவோமா? அதற்காக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவனை நம்ப நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
நண்பர்களே, இன்றைய செய்தியானது உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து ஜெபித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். இன்றைய நிகழ்ச்சி மூலம் தேவன் உங்கள் வாழ்வில் நடப்பித்த கிரியைகளுக்காக தேவனை துதிக்கிறோம். அன்பர்களே, உங்களில் யாராவது புதிய நேயராக இருப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள வாஞ்சிக்கிறோம். உங்கள் விலாசத்தை எங்களுக்கு தெரிவியுங்கள். எங்களுக்கு கடிதம் எழுத வேண்டிய விலாசம் வேத ஆராய்ச்சி விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சங்கீதம் 149:4.
மத்திய அலைவரிசை 340 882 kHz ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.